நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் நவரத்ன ராஜா.
வணக்கம்.
விஞ்ஞான ஆராய்ச்சி ஒன்றுக்காக உங்களுக்கு அண்மையில் உயர் விருது ஒன்று கிடைத்திருக்கிறது, அதற்கு எங்கள் வாழ்த்துக்கள். அந்த விருது பற்றியும் அந்த ஆராய்ச்சி பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
என்னோட சயின்டிபிக் ரிசர்ச் வந்து, நான் பிஹெச்டி பண்ண ரிசர்ச் வந்து ரயில்வே சம்பந்தமானது. உலகம் முழுக்க ரயில்வேக்கான சரியான டிமாண்ட் இருக்குது இப்ப இந்த காலத்துல. ஆனால் அந்த ரயில்வே வந்து மக்கள் வந்து அதுக்கு ரயில்வே மக்களை ஈர்க்கணும்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சும்மா இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற ட்ரெயின்ஸ், நேரத்துக்கு வராத ட்ரெயின்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மக்கள் யாரும் அதை விரும்ப மாட்டாங்க, திருப்பியும் வாகன போக்குவரத்துக்கே வருவாங்க, பிறகு இந்த நெரிசல் அந்த அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த ரயில்வே இதுகளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அடிக்கடி ட்ரெயின் ரோட்ல ஏதாவது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளணும். அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் டைமுக்கு வராது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்றதுக்கு, குறிப்பாக இந்த ட்ரெயினோட ஸ்பீடை கூட்டுற நேரம் வர்ற ரயில் ட்ராக்ல வர இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்றதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் என்னுடைய இந்த ரிசர்ச். அதாவது ரயில் ட்ராக்ல இருக்கிற ஒரு மெட்டீரியலுக்கு பேர் சொல்றது பலாஸ்ட்னு சொல்லி, அது அந்த நீங்க தெரிஞ்சிருக்கும் அந்த பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற கல்லுகள், அந்த மெட்டீரியல் தான் அந்த ட்ரெயினோட லோடை தாங்கி நிற்கிற ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து இந்த ஃபாஸ்டா போற நேரங்கள்ல அதிகமாக டேமேஜ் ஆகிற ஒரு மெட்டீரியல். அப்போ அந்த மெட்டீரியலை எப்படி டேமேஜ் ஆகாம கூட காலத்துக்கு பாவிக்கலாம், அது மூலமா எப்படி அதால வர்ற செலவுகளை குறைச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச்சுக்கு நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த பேப்பர் 2018 பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர் ஒன்று. அந்த பேப்பர் உண்மையா சப்மிட் பண்ற நேரத்துல எங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு இருக்கிறதெல்லாம் தெரியாது. அந்த பேப்பர் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் என்ஜினியர்ஸ்ங்கிற ஒரு ஜேர்னல் ஒன்று, அது உலகத்துல இருக்கிற வெரி ஹை குவாலிட்டி ஜேர்னல்கள்ல அது ஒண்ணு. அந்த ஜேர்னல்ல சப்மிட் பண்ண பேப்பருக்காக எங்களோட ஸ்ரீலங்கா அளவுல நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் வந்து எனக்கு அந்த அந்த அவார்டுக்கு செலக்ட் பண்ணி இந்த வருஷத்துக்கு அந்த உண்மையா இந்த 2020 விருது தான் இது. இந்த கொரோனா காலமா அது கொஞ்சம் டிலே ஆகி இந்த முறை கொடுத்துருக்காங்க, அதான் அந்த அந்த விருது.
சரி, உங்களது பின்னணியை பார்த்தால் நீங்கள் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் மலையகமாக இருக்கின்றது. உங்கள் பெற்றோரும் கூட தோட்ட தொழிலாளர்களாக இருந்து உங்களை இந்த நிலைக்கு அவர்கள் முன்னேற்றி வைத்து ஒரு சாதனையாளர் ஆக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மலையகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் கல்வித்துறை தொடர்ந்துமே ஒரு அடர் சூழ்ந்த நிலையில் இருப்பதாக கருதப்பட்டாலும் உங்களது கல்வி வளர்ச்சியிலும் சாதனையிலும் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்று நீங்கள் கருதுவது அவை?
என்னை பொறுத்தவரையில நான் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நெடுங்காலமா இருக்குது. மலையக மக்கள் இந்தியால இருந்து தேயில தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக கொண்டு வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மலைய மக்களுக்கு இந்த பிரச்சனைகள், சரியான ஒரு வேலை வாய்ப்புகள், அதுக்கான ஊதியம் கிடைக்கிறது இல்லை, இன்னும் கூட போராட்டமான வாழ்க்கை தான். அதுல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரியான ஒரு சவால் தான் எனக்கும் இருந்துச்சு, என்னோட பெற்றோருக்கும் இருந்துச்சு. ஆனா என்னோட அப்பா வந்து அந்த சவாலை வந்து உடைச்சி பிள்ளைகளை வந்து நல்லா படிப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் எடுத்துட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரு எஸ்டேட்ல வேலை செய்யறதையும் தாண்டி ஈவினிங் நேரங்கள்ல வெளியில தோட்டம் செய்யறது, டெய்லரிங் வேலை செய்யறது, அதே மாதிரி அம்மாவும் நிறைய வேலைகள் செஞ்சு அப்படி மேலதிகமான வருமானங்களை ஈட்டி அடிக்கடி சொல்லுவாரு, எங்களோட இந்த ஜெனரேஷன் தான் கடைசியா இந்த எஸ்டேட்ல வேலை செய்யறதா இருக்கணும், நீங்களா படிச்சு நல்ல நல்ல தொழிலுக்கு போகணும்னு சொல்லி. அவரோட அந்த ஊக்குவிப்பும் அதே மாதிரி என்னோட பாடசாலைகள், நான் சின்ன வயசுல ஃபோர்டைஸ் தமிழ் வித்தியாலயம்னு சொல்லி எங்களோட அந்த அதே எஸ்டேட்ல உள்ள ஃபோர்டைஸ் தமிழ் வித்தியாலயத்துல 3 வரைக்கும் நான் படிச்சேன். அதுக்கு பிறகு குளியாவத்தி தமிழ் வித்தியாலயம்னு சொல்லி ஓஎல் வரைக்கும், அது பக்கத்துல உள்ள ஒரு எஸ்டேட் ஸ்கூல். அடுத்ததா ஏ லெவலுக்கு ஹைலண்ட்ஸ் காலேஜ்னு சொல்லி ஒரு மலையத்துல உள்ள மிகவும் பிரபல்யமான பாடசாலைகள்ல அந்த ஹைலண்ட்ஸ் காலேஜ் ஒண்ணு. இப்ப அந்த பாடசாலைகள்ல தான் நான் வந்து என்னுடைய கல்வி நடவடிக்கையில் இருந்துச்சு. ஆனா அந்த எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னா, என்னோட அப்பா அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ், அதனாலதான் நான் சொன்னேன் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் அப்படியான டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்படி முயற்சி பண்ணி கிடைக்கிறது கஷ்டம். அப்ப என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து இவங்க தான் காரணம், இவங்க கொடுத்த அந்த ஊக்குவிப்பு.
ஒரு கடினமான சூழலிலிருந்து வருகின்ற மலேக பின்னணி கொண்ட மாணவர்களை பார்த்தால், அல்லது அங்கிருந்து வெளியேறுகின்ற சாதனையாளர்களை பார்த்தால், அவர்கள் ஆக்டிவிசம் சம்பந்தமான ஒரு செயற்பாட்டு ரீதியான கல்வித்துறையை நோக்கி பலர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டத்துறை, அதைவிட கலைத்துறை, இந்த துறைகளிலெல்லாம் நிறைய பேர் சென்றிருக்கிறார்கள், சாதனையும் படைக்கிறார்கள். நீங்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொறியியல் துறையை நீங்கள் தேர்வு செய்ததற்கு ஏதாவது சிறப்பான காரணங்கள் இருக்கின்றனவா?
நிச்சயமாக, அதாவது சின்ன வகுப்புல இருந்து எனக்கு கணக்கு பாடத்து மேல ரொம்ப பிரியம். அதுக்கு காரணம், முக்கியமான காரணம், என்னோட ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியரோட பேரு தேவதாஸ், கொழம்புல ஒரு ஸ்கூல்ல இப்ப பிரின்சிபலா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன 3வது வகுப்புல இருந்து எனக்கு கணக்கு பாடம் சொல்லித்தார். அவர் அந்த சொல்லி கொடுத்த அந்த கணக்கு, அவர் புரிய வச்ச விதம், அவர் அந்த படிப்பிக்கிற அந்த ஸ்டைல், அதனால வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து கணக்குல சரியான ஒரு ஈடுபாடு அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு இவர் என்ன அடிப்படையான கணக்கு வந்து தேவதாஸ் ஆசிரியர் சொல்லித்தர, ஏலவெல்ல ஹைலண்ட்ஸுக்கு வர நேரத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கணித ஆசிரியர், ஆசிரியர் ஜீவராஜன், அவர் வந்து ஒரு அவர் வேற லெவல், என்ன சொல்றது, வாழ்க்கைய வந்து ரொம்ப தலகீழா மாத்தினவர்னு சொல்லி சொன்னா அவர் தான் அது. ஏன்னா என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்லாம் எப்பயாவது அதுக்கு முதல்ல நினைச்சிருக்கேன்னு சொன்னா இல்லவே இல்லை. ஆனா அதுக்கு காரணம் அவர் தான், அவர் அந்த படிச்சு கொடுத்த விதம், அவர் எங்க மேல காட்டின அந்த ஒரு கரிசனை, இந்த அப் கண்ட்ரியில இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்க மேல காட்டின கரிசனை தான் இங்க கொண்டாந்து விட்டுருக்கு. இன்னைக்கு என்னோட அப்பாவும் என்னோட அந்த ஜீவராஜன் ஆசிரியரும் அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் நான் இன்னைக்கு எனக்கு பின்னால இருக்கிற இந்த எல்லா வெற்றிகளுக்கும் அவங்க ரெண்டு பேரும் மிக முக்கிய காரணம். என்னோட ஆசிரியர் 2008ஆம் ஆண்டு இறந்து போனாரு. அவர் கிளாஸ்ல படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு. என்னோட அப்பா வந்து 2013ல இறந்து போனாங்க. என்னை விட சந்தோஷப்பட்ட ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருமே என் கூட இல்லை அந்த முக்கியமான தருணங்கள், அந்த ஒரு கவலையை தவிர. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எப்பொழுதுமே என்னோட இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் எனக்கு இப்பயுமே இருக்குது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் விஞ்ஞான ஆராய்ச்சி ஒன்றுக்காக உயர் விருது பெற்றுள்ள முனைவர் நவரத்ன ராஜா அவர்கள். இதேவேளை நீங்கள் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறீர்கள், அதே போன்று ஆஸ்திரேலியாவில் உங்களது PhD முனைவர் படிப்பை மேற்கொண்டிருக்கிறீர்கள், மீண்டும் இலங்கைக்கு சென்று அங்கே இப்போது கற்பித்தல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அங்குள்ள நிலைமையையும் நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்த நிலைமையையும் ஒப்பிடுகின்ற போது, அங்கு எப்படியான மாற்றங்களை மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், குறிப்பாக உங்களது பாதையில் வருவதற்கு மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
எல்லா நாடுகளும் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லி 10-20 வருஷங்களா எங்களுக்கு தெரியும், டெக்னாலஜியில வந்து நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டு இருக்குது. மேலை நாடுகள்லாம், இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு அவங்க உடனடியா அவங்கள தயார் பண்ணிக்கொள்றாங்க. இந்த மாற்றத்தோடயே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்ரீலங்கா இந்த நாடுன்னு எடுத்துட்டாலும், நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த மாதிரி டெக்னாலஜியை நாங்க ரிசீவ் பண்றதுக்கோ அல்லது எங்களோட சமூகத்தை தயார்படுத்துறதுக்கோ 20 வருஷம் பின்னுக்கு தான் இருக்கிறோம் நாங்க. அதுலயும் இன்னும் குறிப்பா இந்த தோட்டப்புற மாணவர்கள் நிறைய வசதியின்மை, பெற்றோர்களுக்கு அதுக்கான ஒரு வசதியெல்லாம் இல்லை. அதனால நாங்க ரொம்பவுமே பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம். அதாவது கல்வி அல்லது இந்த அறிவியல் வளர்ச்சியில மேலை நாடுகளோட நாங்களும் போட்டி போட்டுட்டு ஒப்பீட்டு அளவுல வர்றதுக்கான வளர்ச்சி வந்து எங்களுக்கு குறைவா தான் இருக்குது. ஆனாலும் இப்ப இந்த காலத்தை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு வகையில அதுக்கான ஒரு முயற்சியை நாங்க கொண்டு சேர்க்கலாம். முடியாதுன்னு சொல்லி இல்லை. என்ன சொல்லி சொன்னா, உலகம் இப்ப ரொம்ப சுருங்கி போயிட்டு எல்லாரும் கைக்கும் வர்றதுக்கான ஈஸியா ஒரு உலகமா போச்சுது. நாங்க இப்ப இந்த கொரோனா காலத்துல இ கல்வின்னு சொல்லி சில நடவடிக்கைகளை நாங்க செஞ்சுட்டு வரோம். அது வந்து விக்டோரியா ஜூகா அமைப்பு, அதாவது ஜாக்னா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அசோசியேஷன் விக்டோரியா, அவங்களோட வழிகாட்டுதல் என்ற பேர்ல மலையத்துல வடக்கு கிழக்குல நிறைய இடங்கள்ல இ கல்விங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரோம். இந்த இ கல்வி என்னன்னு சொல்லி சொன்னா, சமகாலத்துல மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய வசதிகளை ஏதாவது ஒரு டெக்னாலஜி மூலமா இந்த சாதாரண தோட்டப்புற மாணவர்கள் அல்லது இந்த எல்லை கிராமங்கள்ல உள்ள வறுமையான மாணவர்களை கொண்டு சேர்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பெரிய ஒரு இதா கொண்டு வந்துட இல்லாத, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த உலக போக்குக்கு ஏத்த மாதிரி இந்த மாணவர்களும் பயன்பெறுற மாதிரியான ஒரு நடவடிக்கையில நாங்க கொண்டு வரலாம். இப்ப என்ன பொறுத்தவரையில, அதாவது நீ பெற்றோர்கள் வருமானம் இல்லை அதனால என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அதை ஏத்துக்கொள்ள போறது இல்லை. ஏன்னா என்னோட அனுபவத்துலதான் நான் சொல்றேன், என்னோட நான் எனக்கும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அதையும் மீறி பணம் வந்து எனக்கு ஒரு தடையா இருந்தது இல்ல. உண்மையை சொல்ல போனா பணம் இல்லாதது வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு அனுகூலமா தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வசதி இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனாலதான் நானும் சிரத்தையோட படிக்கிறதுக்கான ஒரு ஒரு இது ஒண்ணு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப அதனால பெற்றோர்கள் வந்து என்ன முயற்சி செஞ்சாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வீட்டுல ஏற்படுத்தணும். ஆசிரியர்களும் பெரிய ஒரு ஒரு தொலை நோக்கோட மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையில கொண்டு செல்லணும். சாதாரணமா ஓ லெவல் ஏ லெவல் பாஸ் பண்ற அந்த இதுகளோட நிறுத்திடக்கூடாது. மாணவர்களை எப்பயுமே சுயமா சிந்திக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ மாணவர்களுக்கு வழங்கணும். அப்படி இருக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நாங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. கொஞ்ச காலம் போற நேரத்துல நாங்க இன்னும் விதம் இது மாதிரியான வளர்ச்சிகளை நாங்க பார்க்கலாம். இந்த கண்ட்ரி அல்லது ரொம்ப வறுமையான நிலையில இருக்கிற வடக்கு கிழக்கு போன்ற மாகாணங்களில்.
சரி, இப்போது மீண்டும் உங்களது விருது பெற்ற ஆராய்ச்சிக்கு வந்தால் அந்த ஆராய்ச்சி எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது, அதற்கான சாத்தியம் இருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்கள்.
என்னோட பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து இங்க பேராதனி யூனிவர்சிட்டியில இந்த லெக்சரரா என்னுடைய இதை ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாங்க ஒரு வேர்ல்ட் பேங்குக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்னு சப்மிட் பண்ணிருந்தோம். என்னோட ரிசர்ச்சை பேஸா வச்சு, அதுவும் குறிப்பா ஸ்ரீலங்கால வந்து இந்த ரயில்வே போக்குவரத்து வந்து இன்னும் கூட உலக நாடுகளோட ஒப்புற நேரம் ஒரு 10% வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸ்ரீலங்கா ரயில்வே வந்து வளர்ச்சி அடைறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்ப நாங்க இதுல ரிசர்ச்சுகள் செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ற நேரங்கள்ல நாங்களும் எங்களோட பங்களிப்பை இந்த இந்த நாட்டுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வேர்ல்ட் பேங்குக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்னு சப்மிட் பண்ணோம். வேர்ல்ட் பேங்கும் அதை நல்லபடியா எடுத்துட்டு எங்களுக்கு அந்த 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 ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க 40 மில்லியன் ரிசர்ச் ஃபண்டிங் வந்து எங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. 2019 ஆகஸ்ட் மாசத்திலிருந்து 3 வருஷத்துக்கான ஃபண்டிங். அந்த அந்த 40 மில்லியன் ஃபண்டிங்ல நாங்க இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 24 மில்லியனுக்கு ஒரு ஒரு மெஷின் ஒன்று வாங்கியிருக்கிறோம், டெஸ்டிங் மெஷின் ஒன்று. அந்த மெஷின் வந்து ட்ரெயின் போற நேரங்கள்ல இந்த ட்ரக்ல ஏற்படுற மாற்றங்களை லெபோரட்டரியில வச்சு நாங்க அதை சிமுலேட் பண்ணி செய்யலாம். அப்ப அதுக்கான ஒரு மெஷின். கீழே 2 PhD ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. இப்ப ஒரு MPhil ஸ்டூடெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 6 மாஸ்டர் ஸ்டூடெண்ட் பார்ட் டைம், ஒரு 6 அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பெரிய டீம் ஒன்று வந்து நாங்க இந்த 40 மில்லியன் ஹெட் கிராண்ட்னு சொல்லி வேர்ல்ட் பேங்கோடது அந்த ஒரு நடவடிக்கையில நாங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கன் ரயில்வேயோடையும் சேர்ந்து அவங்க தான் எங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க. இன்னும் அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அப்ப எதிர்காலத்துல நாங்க இந்த ஸ்ரீலங்கன் ரயில்வேய ஒரு ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட இந்த ரிசர்ச் டீம், நாங்க கொண்டுட்டு வார இந்த இந்த மாணவர்கள், இந்த ரிசர்ச் செஞ்சு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வர்ற மாணவர்கள் மூலமா நாங்க ஒரு நல்ல ஒரு கண்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடியதா இருக்குது.
நிறைவாக, நீங்கள் மலையகத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து ஒரு சாதனையாளராக உருவாகி இருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் அங்குள்ள மாணவர்களுக்கு, குறிப்பாக மலையகத்தில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களது கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு எப்படியான செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
இந்த முதல்ல சொன்னது மாதிரி அந்த இ கல்வி நடவடிக்கைகளுக்கு அக்கன்ட்ரிக்கு நானும் ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். எங்களுக்கு அன்பு நெறி USA, ரத்னம் ஃபவுண்டேஷன்ஸ் UK, அவங்க ரெண்டு பேரோட ஸ்பான்சர்ஷிப்ல நாங்க ஃபோர்டைஸ் தமிழ் வித்தியாலயத்துல இ கல்வி சென்டர்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். அது அங்க நாங்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று போடுறோம். அந்த ஃபோர்டைஸ் தமிழ் வித்தியாலயத்துல உள்ள அந்த இ கல்வி சென்டரை மையமா வச்சு கிட்டத்தட்ட 42 ஸ்கூல்ஸுக்கு நாங்க ஆல்ரெடி இந்த இ கல்வி மெட்டீரியல்ஸை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். பென் டிரைவ்ல ஓலவல் மாணவர்கள் அல்லது 10 மாணவர்களுக்கான மெட்டீரியல்ஸை போட்டு மாணவர்கள் வந்து வீட்டில இருந்துகிட்டே அவங்க டிவி மூலமா இந்த இந்த பாடங்களை கற்கக்கூடிய ஒரு வசதி. என்ன அப் கண்ட்ரியில 90% இடங்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லை. அப்ப இந்த மாணவர்கள் இந்த இன்டர்நெட்ல இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸை டிவிலே போட்டு பார்த்து கொள்ளலாம். அப்படியான ஒரு நடவடிக்கைகளை நாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். அது தவிர எங்களோட அந்த அப் கண்ட்ரியில இருந்து இந்த ஸ்டெம் பாடங்கள் படிச்சு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது அல்லது ஆல்ரெடி கிராஜுவேட் பண்ணி இந்த ஸ்டெம் ஏரியால ஒர்க் பண்றவங்க அவங்க எல்லாத்தையும் ஒண்டா இணைச்சு ஸ்டெம் டீம் ஆஃப் ஹட்டன் சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறோம். நாங்க கூடிய சீக்கிரம் அந்த அமைப்பு நாங்க ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தோட்டப்புற பாடசாலைகள்ல போயிட்டு இந்த ஸ்டெம் எடுக்கேஷனை ஊக்குவிக்கிறது, அது தவிர இந்த ஸ்டெம் பாடங்கள்ல மாணவர்கள் எக்ஸாமுக்கு அவங்கள தயார்படுத்துறது, அவங்களுக்கு அதுக்கான உதவிகளை செய்யறது, அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கும் கூட இந்த மாதிரியான ஒரு இதுல அவேர்னஸ் கொடுக்கறது அல்லது ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரியான நிறைய நடவடிக்கைகள்ல நாங்க ஈடுபடுத்திட்டு வரோம். அது தவிர எங்களோட ஆசிரியர் ஜீவராஜன் அவரோட பேர்ல நாங்க சேர்க்கை ஜீவராஜன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லி அவருடைய மாணவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறோம். அது கூடவும் நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு இந்த மேத்ஸ் பாடங்கள்ல காம்படிஷன் நடத்தி பிரைசஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான நிறைய நடவடிக்கைகள் நாங்க செஞ்சுட்டு வரோம். வருஷம் முழுக்க என்னுடைய நேரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதி 50% ஆன நேரம் வந்து இதுக்காக செலவழிச்சிட்டு வரேன். நான் என்னுடைய இந்த யூனிவர்சிட்டி வேலையும் தவிர்த்து இந்த நடவடிக்கைகளையும் நான் ஈடுபட்டு வரேன்.
மிக்க நன்றி டாக்டர் நவரத்ன ராஜா. பல சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள். உங்களது வெற்றி பயணம் தொடரட்டும். இன்னும் பல உயர்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.